புத்தகத்தின் பெயர் சேக்கிழார். அத்தியாயம் 4, கல்வி கற்றல். வாசிப்பவர் ஸ்ரீதேவி சுகன்யா. அக்கால நூல்கள். பிள்ளைகளே, இப்பொழுது ஊர்களில் நடக்கின்ற பள்ளிக்கூடங்களைப் போன்றவை அக்காலத்தில் இல்லை. நீங்கள் படிக்கின்ற காகித புத்தகங்கள், அச்சடித்த புத்தகங்கள் அக்காலத்தில் இல்லை. அக்காலத்தில் பனை ஓலைகளே புத்தக ஏடுகள். பனை ஓலை கட்டே புத்தகம். பனை ஓலைகள் இரண்டு முனைகளிலும் நன்றாக வெட்டப்பட்டிருக்கும். அவற்றின் இரண்டு பக்கங்களிலும் துளையிடப்பட்டு இருக்கும். ஏடு இரண்டு பக்கங்களிலும் கூர்மையான எழுத்தாணி கொண்டு எழுதப்படும். இவ்வாறு எழுதப்பட்ட பல ஏடுகள் கயிற்றில் கோக்கப்பட்டு மேலொரு மெல்லிய பலகை, கீழொரு மெல்லிய மரப்பலகையும் அட்டைகள் போல வைக்கப்பட்டு கட்டப்படும். இவ்வாறு கட்டப்பட்டது ஒரு புத்தகமாகும். ஒவ்வொரு மாணவரும் இவ்வாறு தாம் படிக்க விரும்பும் நூல்களை பனை ஓலைகளில் எழுதிதான் படிக்க வேண்டும். இஃது எவ்வளவு கடினமான வேலை பாருங்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு நூல்களை தயார் செய்து கொள்ள வேண்டியிருந்ததால் பலர் அக்காலத்தில் படித்தவர்களாக இருந்திருத்தல் முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மை அப்படியென்று அக்காலத்தில் பலர் கல்வி கற்றிருந்தனர். அக்கால பள்ளிக்கூடங்கள். அக்காலத்தில் ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. அங்கு ஆசிரியர் ஒருவர் இருந்தார். அவரது வீட்டு திண்ணையே பள்ளி. அங்கு கிராமத்து பிள்ளைகள் காலையிலும் மாலையிலும் கூடுவார்கள். ஆசிரியர் முதலில் மணல் மீது எழுத்துக்களை எழுதி கற்பிப்பார். பிறகு சொற்களை போதிப்பார். பின்னர் மனப்பாடம் செய்யத்தக்க சிறிய நீதி நூல்களை கற்பிப்பார். சொற்களுக்கு பல பொருள்கள் கூறும் அகராதிகள் மனப்பாடம் செய்யப்படும். இதுவே பழைய காலத்தில் போற்றப்பட்ட கல்வி திட்டமாகும். தமிழ் மொழியில் உள்ள சொற்கள், அவற்றின் பொருள் இவ்விரண்டையும் மனப்பாடம் செய்த மாணவர் சுவைப்பட பேசவும் பாடவும் தயாராயினர். அக்கால மாணவர் நிகண்டுகள் மனப்பாடம் செய்து வரும் பொழுதே சிறிய காவியங்கள், புராணங்கள் முதலியன கற்பிக்கப்படும். இத்தகைய கல்வி முறையினால் பழைய தமிழ் மாணவன் 10 ஆண்டுகளுக்குள் கவிபாடும் ஆற்றல் பெற்றான். நன்றாக பேசும் வன்மை பெற்றான். அவனுக்கு நிகண்டுகள் எல்லாம் பாடமாக இருந்தன. திருக்குறள் போன்ற நீதி நூல்கள் மனப்பாடமாக தெரியும். அவன் பல நூல்களை மனப்பாடமாகவே ஒப்புவித்தான். கல்வியின் சிறப்பு. கல்வி ஒன்றே உலகத்தில் நிலைத்த பெருமையை தருவது. செல்வம் நிலையில்லாதது. அது கல்வரால் கொண்டு செல்லப்படும். வெள்ளத்தில் அழிந்துவிடும். வேந்தன் சீரின் கவர்ந்து கொள்வான். எடுக்க எடுக்க குறையும். ஆனால் கல்விக்கு இத்தகைய ஆபத்துகள் இல்லை. அது மனிதன் மூளையில் இருப்பது. அல்ல அல்ல வளருமே தவிர குறையாது. கல்வி கற்றவனையே அரசன் மரியாதை செய்வான். மன்னவனுக்கு அவன் ஊரில்தான் மதிப்புண்டு. ஆனால் கற்றவன் சென்றவிடமெல்லாம் சிறப்பு பெறுவான். கற்றவன் இழிந்த குலத்தவனாக இருப்பினும் பெருமையடைவான். பெண்பாட்புலவர். 1800 ஆண்டுகளுக்கு முன் நம் நாட்டில் எல்லா வகுப்பினரும் படித்திருந்தனர். கவிபாடும் ஆற்றல் பெற்று விளங்கினர். குறவர், மறவர், பாணர் முதலிய வகுப்பு பெண்களும் சிறந்த பாடல்களை பாடினர். சேர சோழ பாண்டியரால் நன்மதிப்பு பெற்றனர். பெண்மணிகள் இருவர் செய்யுள் இலக்கண நூல்களை செய்தனர் எனின் அக்கால பெண்மணிகள் பெற்றிருந்த உயர்ந்த கல்வியை எண்ணி பாருங்கள். பல தொழில் புலவர். நமது நாட்டில் நம் முன்னோர் அறிவுக்காகவே கல்வி கற்றனர். மருத்துவன் தாமோதரனார் என்பவர் ஒரு மருத்துவர். ஆனால் அவர் சிறந்த புலவராக இருந்தார். அரசர்களிடம் வரிசைகள் பெற்றார். பல வகை தானியங்களை கடையில் வைத்து விற்று வந்தவர் சாத்தனார் என்ற புலவர். அவர் மணிமேகலை என்னும் காவியத்தை பாடினார். தமிழ் அரசர்களால் நன்கு மதிக்கப்பட்டார். இவ்வாறே கோவூர் கிழார் முதலிய வேளாளரும் கல்வி கற்று பெரும் புலவர்களாக விளங்கினர். அரச புலவர். நாட்டை ஆள பிறந்த அரச மரபினரும் கல்வி கேள்விகளில் சிறந்து இருந்தனர். அது மட்டுமா, அவர்கள் கவிபாடும் சக்தி பெற்றிருந்தனர். சோழன் நலங்கிள்ளி, பாண்டியன் நெடுஞ்செழியன் முதலிய முடிமன்னரும், பூத பாண்டியன் தேவியார் போன்ற அரச மாதேவியாரும் செய்யுள் செய்து அழியா புகழ் பெற்றனர். சிற்றரசர்களும் அவர் தம் ஆண் மக்களும் பெண் மக்களும் அவ்வாறே புலமை பெற்று விளங்கினர். சேக்கிழாரும் பள்ளி வாழ்க்கையும். சேக்கிழாருடைய பெற்றோர் சிறந்த ஒழுக்கமுடையவர்கள். அவர்கள் அதிகாலையில் எழுந்திருப்பார்கள், நீராடுவார்கள், கடவுளை துதிப்பார்கள். அதனால் சேக்கிழாரும் 5 வயது முதல் அவர்களுடைய நல்ல பழக்கங்களை மேற்கொள்ளலானார். சேக்கிழாருடைய தகப்பனார் சைவ சமய ஆசாரியர்களான திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசர் இவர்களுடைய அருட்பாடல்களை காலையில் பாடுவது வழக்கம். சிறுவராகிய சேக்கிழார் அப்பாடல்களை ஆவலோடு மனப்பாடம் செய்தார். சேக்கிழார் 5 வயது முதல் பள்ளிக்கு செல்லலானார். அவர் திருநீறு அணிய தவறுவதில்லை. அவர் தினந்தோறும் தந்தையிடம் பாடம் படிக்கலானார். பள்ளி ஆசிரியர் முதல் நாள் சொல்லிய பாடங்களை மறுநாள் பிழையின்றி ஒப்புவித்து வந்தார். ஆசிரியரை கண்கண்ட தெய்வமாக வணங்கி வந்தார். சேக்கிழாரிடம் குருபக்தி, அடக்கம், ஒழுங்கு, உண்மையுடைமை முதலிய நல்ல இயல்புகளைக் கண்ட ஆசிரியர் மிக்க மகிழ்ச்சியடைந்தார். அவரது கூரிய புத்தி நுட்பத்தை பார்த்து வியந்தார். அதனால் அவர் தனிப்பட்ட முறையில் சேக்கிழாருக்கு வேறு பல நூல்களையும் கற்பிக்கலானார். தாயாரிடம் பெற்ற கல்வி. சேக்கிழார் தாயார் சிறந்த உத்தமியார். அவர் சிறந்த ஒழுக்கமும் சிவபக்தியும் உடையவர். அந்த அம்மையார் சைவ சமய ஆசாரியர்களுடைய வரலாறுகளை சேக்கிழாருக்கு சிறு கதைகள் போல சொல்லி வந்தார். அக்கதைகள் சேக்கிழாருக்கு சைவ சமயத்தில் அழுத்தமான பக்தியை உண்டாக்கின. அப்பெரியார்களுடைய பாடல்களை மனப்பாடம் செய்வதில் ஊக்கத்தை உண்டாக்கின. ஆகவே அவர் தம் ஓய்வு நேரங்களில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் முதலிய 4 பாடல்களையும் மனனம் பண்ணலானார். அவற்றை ராகத்துடன் பாடவும் பழகி கொண்டார். புராணம் பாட விருப்பம். சேக்கிழார் சைவ சமய ஆசாரியர் பாடல்களை நன்றாக பாடுவதைக் கண்ட பெற்றோரும் ஆசிரியரும் மிக்க மகிழ்ச்சியடைந்தனர். அவர் மிகுந்த அறிவு நுட்பம் வாய்ந்தவர். அதனால் திருக்குறள் முழுவதையும் மனப்பாடம் செய்துவிட்டார். இவ்வாறு சேக்கிழார் பல நூல்களையும் நன்றாக படித்து வந்தார். அவர் உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாயன்மார் வரலாறுகளை ஒரு நூலாக பாட வேண்டும் என்று எண்ணினார். அந்த சிறு வயதில் தோன்றிய எண்ணமே அவரை இறுதியாக பெரிய புராணம் பாடச் செய்தது. புத்தகத்தின் பெயர் சேக்கிழார், அத்தியாயம் 4, நிறைவுற்றது.